நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். நேர்களே, பரிமாற்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்று சர்வதேச பெண்கள் தினம், இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே. இந்த நாளில் நாம் நமது ஆஸ்திரேலிய தமிழ் பெண்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை விவாதிக்க உள்ளோம். பெண்களே, பெண்களின் பிரச்சனைகள் தொடர்பாக கலந்துரையாடும் பரிமாற்ற நிகழ்ச்சி. வணக்கம் உங்கள் நாலு பேருக்கும், குறிப்பாக காயத்ரி உங்களுக்கு வணக்கம்.
வணக்கம்.
அசீசா
வணக்கம்.
ரூனா
வணக்கம்.
கிருஷ்ண பவானி
வணக்கம்.
சரி, சர்வதேச பெண்கள் தினம் ரொம்ப முக்கியமான நாள் இல்லையா? ஏன் எப்படியான ஒரு கொண்டாட்டம் தேவைன்னு நினைக்கிறீங்க?
நான் நினைக்கிறேன், சமுதாய அரசியல் பொருளாதார வெற்றிகளை, அதாவது நாங்கள் பெற்றுக்கொண்ட வெற்றிகளை நாங்கள் கொண்டாட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஐ திங்க் 1911 நியூயார்க் நகரத்தில் பெண்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த அது வந்து இந்த ரெவல்யூஷன் டைம், ஒர்க் ரைட்ஸுக்காக பெண்கள் உருவாக்கப்பட்ட இந்த தினம். பட் இன்று நாங்கள் எங்களுடைய மனித உரிமைகளுக்காக போராடுகின்ற ஒரு தினமாகவும் அதை கருதி கொள்ளலாம்.
எனக்கு என்னென்னா, நாங்கள் வர இடத்துல வந்து நிறைய பெண் சிசு கொலை, வரதட்சணை கொலை,
நிறைய
தமிழ்நாட்டில இருந்து தான் வரேன், இந்தியா. இன்னும் வரதட்சணை கொடுமை நல கொலை, அப்புறம் கற்பழிப்பு கொலை, அந்த மாதிரிலாம் நடக்கிற நாட்களில் அதுலேருந்து பொழைச்சி நாங்கள் உயிரோடு இருக்கிறதே வந்து பெரிய விஷயம். அதனால் அதை கொண்டாடணும். அப்புறம் முக்கியமாக இந்த நாளில் வந்து நிறைய விழிப்புணர்வு ஏற்படுது, நிறைய பேர் இதை ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து, அதனால் அது கண்டிப்பாக கொண்டாடணும்.
என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, வந்து இந்த சமுதாயத்தில் ரெகக்னேஷன் ஆனவங்களுக்கு இன்னும் ரெகக்னேஷன் கொடுக்கறத விட,
சமுதாயத்தில்
வீட்டில் இருக்குங்க எத்தனையோ பேர் அங்கீகாரம் இல்லாமல், தான் உழைக்கிறோம்னு தெரியாமல், தான் சாதிக்கிறோன்னு தெரியாமல் பின்னாடியே நின்றுட்டுருக்காங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு இது ஒரு பெரிய தினமாக அமையணுன்றது மட்டும்தான் என்னோட ஆசை.
இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால், அந்த வேலைக்கு போகாமல் வீட்டிலேயே தொழில் செய்கிறவங்க, அல்லது வீட்டிலேயே வீட்டு வேலைகளை கவனிக்கிறதே தொழில்னு தெரியாமல் செஞ்சுட்டு.
கண்டிப்பாக அதை மாதிரி ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லணும், எங்கள் அம்மாவை சொல்லலாம். அவங்களுக்கு ஆசைகள் இருக்குமான்னு எனக்கு தெரியாது, அவங்களோட என்ன கனவுகள்னு எனக்கு தெரியாது. நாலு பிள்ளைகளை பெற்றோம் வளர்த்தோம், இன்றைக்கி பேர பிள்ளைகளை வளர்க்குறோம், இதை மட்டுமே நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இன்றைக்கி நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், மகளிர் தின வாழ்த்துக்கள் சொன்னும் போது, ஆ எதுக்கு நீ என்கிட்ட சொல்கிற அப்படின்னாங்க. என்னன்னு கூட தெரியல, ஆனா அவங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சாதனையாளர். இதை ஊர் உலகத்துக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, எனக்கு தெரியும், அதை நான் கொண்டாடணும்னு நினைக்கிறேன்.
என்னை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல்ஸ் வந்து தே ஹாவ் பீன் டேக்கிங் பார்ட் இன் லாட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் வலிமையானவர்கள்ங்கிறதுனால யானையும் புலியும் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஹண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பெண்கள் வந்து சின்ன சின்ன
வேலையில் ஈடுபட்டு
முறம் எல்லாம் பண்ணாங்க. இப்போ வந்து நான் வந்து கற்பாம்பூச்சியை பிடிச்சேன், என் ஹஸ்பண்ட் வெளியே ஓடி போயிட்டாரு, அந்த அந்த அளவுக்கு எனக்கு வந்து தைரியம் வந்துட்டு. ஆனால் அதுவே நீங்கள் கார்ப்பரேட் லெவலில் பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் இப்போ வந்திருக்கிறதுனால, படிப்பு கல்வி அறிவு இருக்கிறதுனால பெண்களுக்கு வந்து இப்போ யானையும் குதிரையும் புலியும் வந்து கார்ப்பரேட் வேர்ல்ட், அது வந்து நம்ம மதியினால் வெல்ல முடியும், நம்மளுக்கு வந்து பலம்லாம் தேவையில்லை. அதனால் ஆண்களும் பெண்களும் சமமாக அங்கே வந்து போராட முடியும். அப்படி இருக்கும் போது எஜுகேஷன் இருக்குது, ஸோ பிள்ளைங்களை வந்து அந்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு.
சரி சரி சரி, இப்போ உங்களுக்கு என்னதான் ஐயா பிரச்சனை? நாலு பேர் கிளம்பி வந்துருக்கிறீங்க, சரி உங்களுக்கு என்ன பிரச்சனை, பெண்களுக்கு என்ன பிரச்சனை?
என்ன பிரச்சனை அப்படின்னா, எனக்கு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா உயிரோடு இருக்கிறவர், நல்ல தந்தை அவர். அம்மா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஸ்டேட் லெவல் சாம்பியன் ரன்னிங்கில். அப்பா இருக்கிறவர்களும் எங்களுக்கு சமைக்கிறது, ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறது, இது மட்டும்தான். எந்த அங்கீகாரமும் இல்லாமல், அதுக்கு ஒரு தேங்க்ஸோ எந்த ரிவார்டோ எந்த விதத்துலேயும் இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் அப்பா இறந்ததுக்கப்புறம், வேலைக்கு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது நேஷ்னல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. டிஸ்கஸ் த்ரூ ஷீ ப்ரோக் இந்தியன் நேஷ்னல் ரெக்கார்ட். இவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்கிற பொம்பளைங்களை ஆம்பளைங்க பயன்படுத்திக்கணும் பல விதத்தில், எங்களால் முடியும். ஆண்கள் இல்லாத நேரத்தில் தான் அதை சாதிக்கணும்னு இல்லை, ஆண்கள் நீங்களை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா எங்களால் நிறைய சாதிக்க முடியும்.
பயன்படுத்தணும், நீங்கள் செய்ய வேண்டியது.
எஸ், விட மாட்டேன்றாங்களே சார், நிறைய வீட்டில் விட மாட்டேன்றாங்க. நீ அதை பண்ணக்கூடாது, கண்ட்ரோலிங்.
சரி,
அது வந்து நான் ஜெண்டர் நோம்ஸ் என்று அவங்க சொன்ன கருத்தின்படி, அது ஜெண்டர் நோம்ஸ், பெண்களுக்குரிய விதிமுறைகளை இந்த கலாச்சாரம் வரையறுத்து வைத்திருக்கிறாங்க. அப்போ நாங்களும் அந்த விதிமுறைகளுக்குள்ளே வாழ வேண்டும் என்று நினைக்கின்றோம். என்னை எடுத்துக்கொண்டால், நான் ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த்தில் ஒர்க் பண்ணுறேன், அதே நேரம் ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஏஜென்சின் சேர்பர்சனாக இருக்கிறேன். பட் அவ்வளவு இருந்தும் சில இடங்களில் நான் என்னையே செக் பண்ணிக்கொள்ள போது பார்க்கும் போது நான் அந்த விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு தான் வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன்.
அந்த
பெண்ணாக இருப்பதனால் தான் என்று நான் நினைக்கிறேன். அந்த எம்பவர்மெண்ட் ஆர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எங்களுக்கு இன்னும் பத்தாது.
அதாவது செல்ஃப் எம்பவர்மெண்ட் வந்து எங்களால் எங்களுக்கு கொடுக்க முடியும், ஆனால் இருந்தாலும் பெண்முறை வந்து கலாச்சாரத்துக்கு உட்பட்டதாகவே இருக்குது. ஸோ நம்ம இப்போ செல்ஃப் எம்பவர்மெண்ட் நம்மளுக்கே கொடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சொசைட்டி எப்படி நம்மளை பார்க்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து ரொம்ப கல்ச்சரலி ப்ராட் அப், ஐ வாஸ் ப்ராட் அப் வெரி கல்ச்சரலி. ஸோ ஆண்களுக்கு தான் வந்து அந்த சோஃபா உரிமை இருக்குது. ஸோ நான் வந்து அங்கே போய் உட்காந்துனாயே, நீ எங்கே உட்காந்துருக்காங்க போ. ஸோ அந்த காலத்தில் வந்து எங்கள் அம்மா காலத்துலலாம் வந்து கிச்சனில், என் காலத்தில் வந்து வெரி மாடர்ன், அதனால நம்ம டைனிங் டேபிளில் இல்லாட்டினா டைனிங் டேபிள் கீழே, ஏன்னா ஸோ அந்த கலாச்சாரத்துக்குள்ளே தான் ஃப்ரீடம் இருக்குதா. நீங்கள் வந்து டிவி பார்க்கலாம், பேசலாம், எல்லாம் பண்ணலாமே, ஆனால் சம உரிமை இருக்குதா? இல்லை.
கரெக்டா. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா வளர்த்த விதம், எங்க அப்பா வந்து ஒரு நல்ல தகப்பனார் நான் எல்லா விதத்திலயும் சொல்லுவேன், ஆனால் ஒரு வந்து ஒரு ஆணாதிக்கம் உள்ள ஒரு ஆண் அப்படின்றதுதான் என்னோட கருத்து. படிக்க வைக்க சொன்ன படிக்கலாம் கண்டிப்பா அப்படின்னாங்க, ஆனா வேலைக்கு போக கூடாது. வேலைக்கு போலாம் அடுத்தது, ஆனா நீ எந்த காரணத்தை கூட காதல் திருமணம் பண்ணிடக்கூடாது. அங்க போயிட்டு எதுவுமே பண்ணக்கூடாது, இது பண்ணலாம் ஆனா அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணலாம் அதை பண்ணக்கூடாது. ஏன்? அது அவரோட கருத்து. அந்த கருத்து என் மேல திணிக்கப்பட்டது. அவர் பண்ண ஒரே ஒரு சின்ன தப்பு, எனக்கு நல்ல
அண்ணன் தம்பி எல்லாம் இருந்தாங்களா?
எனக்கு ஒரு தம்பி இருக்காரு.
சரி, அவருக்கு எப்படி?
அவரும் அதேதான்.
இல்ல இல்ல, அவர் எப்படி உங்க அப்பா வந்து அவர் எப்படி நடத்தினார்?
அதேதான் என் தம்பிக்கு பண்ணாங்க. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எதுனால பண்ணிக்கோ, ஆனா நான் சொல்ற திருமணம் மட்டும்தான் நீ செஞ்சு.
வேலைக்கு போலாம்,
வேலைக்கு போலாம், கண்டிப்பா வேலைக்கு போயே ஆகணும், ஏன்னா ஆண்மகன் ஆச்சு. அதனால எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா, எங்க பெரியக்கா வெறும் யூஜி படிச்சாங்க, எங்க சின்னக்கா பிஜி படிச்சாங்க, ஆனா கரஸ்பாண்டன்ஸ் தான் படிக்கணும். என்ன மட்டும்தான் காலேஜ் காமிச்சாங்க, ஆனா அது ஒரு பெரிய தப்புன்னு இன்னமும் எங்க வீட்டுல எல்லாருமே சொல்லுவாங்க, இவ்வளவு இவ்வளவு படிக்க வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எங்க மேல திணிக்கப்பட்ட ஒரு விஷயம்.
கட்டி கட்டி போடாதீங்க.
பெண்கள் கொஞ்சம் கூட பேசிட்டா வாய் கொழுப்பு.
இல்ல, வாயாடின்ற டம் ஒரு பெண்ணுக்கு தான், ஒரு ஆணுக்கு இருக்கா?
இல்ல, வாயாடன்
வாயாடன் இருக்கா? கிடையாது. ஏன்? அது வந்து எங்களை சார்ந்த ஒரு விஷயம்,
ஒரு சின்ன விஷயம். ஆடைகள் அணிவதில் கூட நாங்கள் எத்தனையோ தரம் யோசிக்க வேண்டியிருக்கு. யூனோ, இந்த ஆடையை அணிந்தால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள்? அது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்றதை விட மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதுதான் எங்களுடைய யூனோ முதல்.
இல்ல இல்ல, அது நீங்களாக நினைச்சுக்கிட்டு அப்படி பண்றதா, அல்லது அவங்க எதிர்ப்பு?
அது வந்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி, ஜெண்டர் நார்ம்ஸ், பெண்களுக்குரிய விதிமுறைகள், நீங்கள் நீளமாகத்தான் உடு ஆடைகள் அணிய வேண்டும், அது கலாச்சாரத்தில்.
நீங்க சொன்னீங்க செல்ஃப் எம்பவர்மெண்ட் இல்லையா, அதாவது பெண்கள் தங்களுக்கே உரிமைகளை வழங்கிக்கிறது. அதுக்கு வந்து இப்ப கலாச்சாரம் என்ன எதிர்பார்க்குது, சமூகம் என்ன எதிர்பார்க்குதுங்கிறது ஏன் குறுக்கிடுதுன்னு கேக்குறேன்.
கலாச்சாரத்துல வந்து நம்ம கலாச்சாரத்துல வந்து நம்ம தான் சமைக்கணும் அப்படின்னு இருக்கு. ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா கூட, பிரெக்னெண்டா இருந்தா கூட, இந்த நாட்டில் பொறுத்த வரையிலும் ஆம்பளைங்க அந்த பிரெக்னன்டி டைமில் சமைக்கிறது இல்லை. அவங்க வந்து ஊரில் உலகத்தில் யாரும் பிரெக்னெண்ட்டாக இல்லையா, நீ மட்டும்தான் பிரெக்னெண்ட்டாக இருக்கிறியா, சமைக்க முடியாதா, உனக்கு மட்டும்தான் மயக்கமாக வாந்தியா அப்படின்றாங்க.
அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு பண்டிகைன்னு வச்சுக்கலாமே, ஒரு பொங்கல், ஃபோன் பண்ணுறாங்க ஹாப்பி பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு, பவானி என்ன சமைச்சேன் இன்னைக்கு, பொங்கல் பண்ணியா, சக்கரை பொங்கல் பண்ணியா, வடை பண்ணியா, சாமி கும்பிட்டிங்களா இல்லையா, இது எல்லாமே என்ன மட்டும் தான் கேட்பாங்க. என் கணவரை கேட்கறது கிடையாது, என் பிள்ளையை கேட்கறது கிடையாது, உன் மனைவி என்ன சமைத்தாள் இப்படி கேட்பாங்களே தவிர எதுவுமே வந்து அவங்க கிடையாது. கலாச்சாரம் என்பது ஒரு பெண் மட்டுமே தாங்கக்கூடிய ஒரு விஷயம், அவள் தலையில் சுமத்தப்பட்ட ஒரு பாரமான.
குடும்பத்துல பிரச்சனைன்னு வந்தா ஓகே, நம்ம அண்ணன்கிட்டயோ அம்மா கிட்டயோ ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, நீ என்ன பண்ண, அவர் அவ்வளவு கோவப்படுற அளவுக்கு நீ என்ன பண்ணன்ற கேள்வி முதல்ல வருது. ஆமா, எல்லாத்துக்கும் நாங்க தான் காரணம்.
அதை விட நீ பொறுமையா இருந்து கொள்ளு, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த குடும்பத்தை நீ தான் நடத்தி செல்லணும், நீ மிகவும் பொறுமையாக இருந்துக்கொள். அதுதான் என்னோட பேரண்ட்ஸ்கிட்ட இருந்தும் நான் கேட்கிற முதலாவது, ஏதாவது பிரச்சனை என்று நான் ஃபோன் பண்ணி அம்மாவோட கதைச்சா உடனே சொல்லுவாள், நீ பொறுமையாக இருக்கிறது உனக்கு முக்கியம்.
ஓ, எனக்கு எங்கள் வீட்டில் எப்படி சொல்லுவாங்கன்னா, நீ எதுவும் பேசலையே அப்படிவாங்க, ஆனால் நீ பேசியிருப்பேன் எங்களுக்கு தெரியும்.
இல்லை, அதாவது நீங்கள் இப்போ இந்த இலக்கியம் எதை எடுத்துக்கிட்டாலுமே பூமி தாய், ஏன்னா எல்லாம் தாங்குறாங்களாம், அப்ப எல்லாமே அது பெண்கள் தான் தாங்க
ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கு அப்படி உட்கார வைக்கிறதுக்கு.
ஆமா, அப்படியே கீழே நான் வந்து படிக்கணும்னு நினைச்சேன், எம்ஃபில் மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு எம்ஃபில் அப்ளை பண்றேன், எங்க அண்ணா சொல்றேன் எதுக்கு அப்ளை பண்ற, அப்புறம் மாப்பிள்ளையோட டிகிரியை விட இன்னும் மேலே போயிருவியே, அதை அப்ளை பண்ணாத அப்படின்னு சொன்னான். நான் அண்ணா கேட்கல, எம்பவர்மெண்ட்னு சொன்னீங்கல்ல, நான் அண்ணாக்கு லிசன் பண்ணல, நானே முடிச்சிட்டேன்.
அதே மாதிரி ஹஸ்பண்ட் வந்து கல்யாணம் பண்ணும்போது முன்னாடி அவங்க என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க வந்து கொஞ்சம் மாடர்னாக உள்ள ஃபேமிலி. ஸோ அவங்க என் ஹஸ்பண்ட் ஃபேமிலி, அவங்க வந்து அப்பா டிகிரிலாம் முடித்தவர். ஸோ அப்பா கிட்ட கேட்டப்போ அப்பா சொல்லியிருக்காரு, உன்னோட ஒய்ஃப் வந்து உன்னோட கூட படிச்சிருக்கு, சரி வராதுடா,
ஏனோ நான் கொஞ்ச நாள் ஆவாவ வந்து ஏனோ ஹி வில் ஸ்டார்ட் டாமினேட்டிங் யூ அந்த மாதிரி அந்த படிச்சவருக்கே அதுவும் இந்த காலத்திலே அப்படி ஏனோ அதனால இப்படியே சொல்லி சொல்லியே செல்ஃப் எஸ்டீம் வந்து பெண்களை வந்து எப்போ எங்க போனாலும் வந்து நம்மளோட கான்ஃபிடன்ஸ் வந்து குறைச்சிக்கணும் ஹஸ்பண்டுக்கு மேலே போயிடக்கூடாது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இந்த வெளியே எல்லாரும் பார்க்கும் போது என்ன ஒய்ஃப் ரொம்ப பேசுறா ஏன்னா ரொம்ப டாமினேட் பண்றா போல இருக்கு அப்படின்னு உடனே பேச்சு வந்துடும் அதுவே ஹஸ்பண்ட் டாமினேட் பண்ணா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல
அதுதான் வந்து நார்ம்ஸ்ன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்லலாம் அது வந்து கரெக்டான விஷயம் ஆனா வந்து ஒரு ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா ஹென்பெக்ட் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப ஒரு தாழ்வான ஒரு வார்த்தை மாதிரி யூஸ் பண்றாங்க ஆனா ஒரு பொம்பளைக்கு அப்படி கிடையாது ஆண்கள் வந்து அடக்குவதும் பெண்கள் அடங்கி போவதும் தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி எங்களை என்ன நான் சொல்லலாம் எங்களைன்னு சொல்றதை விட என் அம்மா எல்லாம் என்ன அப்படிதான் சொல்லி வளர்த்தாங்க அப்பா சொல்றது கேளு அடுத்தது தம்பி சொல்றது கேளு இப்போ ஹஸ்பண்ட் சொல்றது கேளு நல்லவேளை எனக்கு ஒரு பெண் பிள்ளை இதே ஒரு பையனா இருந்தா உன் பையன் சொல்றது கேளு
நான் கருத்து சொல்ல வேண்டாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் எங்க மாமியாரு என் மனைவி வந்து சொன்னதை நான் கேட்ட நேரம் என் மாமியார் என்ன சொல்றாங்க பாரு நல்ல கணவன் அப்படி சொல்றதெல்லாம் கேக்குறாங்க
எங்க வீட்டுல வந்து வேற மாதிரிங்க எங்க அண்ணா எங்க அம்மா பாத்தீங்கன்னா நான் 16-17 இயர்ஸ் ஓல்ட்ல இருக்கும் போதே பைக் புல்லட் என்ஃபீல்ட் புல்லட் நம்ம ஊர்ல என்ன பழக வச்சாங்க ஓட்ட விட்டாங்க நீ போ அப்படின்னு எங்க அக்கா வந்து மரம் ஏறி கத்தியில மரம் வெட்டுவாங்க ஆனா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னோட வீட்டுக்காரு காரை கூட தொட விடல ஏன்னா கார் ஓட்டக்கூடாது உன்னால் முடியாது உன்னால் முடியாது அவ்வளோ பயம் ஆனால் நான் கொஞ்சம் பிரிஞ்ச காலத்தில் அவரை விட்டு பிரிஞ்சிருந்த காலத்தில் எங்கள் அம்மா வந்து நீ இப்போ கற்றுக்கோன்னு சொல்லிட்டு உடனே கற்றுக்கிட்டு வேலை கிடச்சிது அதுக்கப்புறம் எஸ் ஸோ பெண்கள் பலம்
இல்லை இப்போ பிரிஞ்சிருக்கிறோன்னு சொல்கிற அதை சொல்லும்போது இன்னொரு கேள்வி இப்போ பிரிகிறதை கூட இப்போ விதவை ஆகிறதுன்னு வைங்களேன் அது அவருக்கு அது கணவரோ இன்னும் இறந்து போனார்னோ வைங்களேன் அல்லது மனைவி இறந்து போனாங்கன்னு இப்போ விதவையாக இருக்கிறது கூட அல்லது செப்பரேட் ஆகிறது டிவோர்ஸ் ஆகிறது கூட பெண்களுக்கு தானே அதிகமான கடினமாக இருக்கு இல்லையா ஆண்கள் வந்து இலகுவாக கடந்துடுறாங்களே
ஐ திங்க் அது வந்து நாங்கள் அது கெயின் அந்த ஜெண்டர் நார்ம்ஸ் நாங்களே எங்களுடைய சில விதிமுறைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம் நான் விதவை என்பதனால் நான் இதனை செய்யக்கூடாது என்ற ஒரு மனப்பான்மை எங்களுக்கு சின்ன வயதிலிருந்து ஊட்டி வளர்த்து விடுவதனால் அது நான் கணவனை மட்டுமோ அல்லது மற்ற ஆண்களை பிழை சொல்லவில்லை ஐ திங்க் அது முற்றுமுழுதாக அந்த பெற்றோர்களையும் சார்ந்து இருக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன்
என்றால் அந்த எப்படி தோணும் தான் இது வந்து ஃபைனான்ஷியல் டிசிஷன்ஸ் எப்போவுமே வீட்டில் வந்து ஆண்களே எடுத்து பழக்கம் ஸோ அந்த ஸ்ட்ரகிள் எங்களுக்கு வந்து ஒரு கணவன் இறந்து விட்டார் அப்படின்னா எங்களால் என்ன பண்ண முடியும் எங்கள் நிதிக்கு என் கணவர் எதாவது என் பேரில் சேர்த்து வச்சுருந்தா உண்டு என் கணவர் என்ன பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்காரு எனக்கு தெரியுமா தெரியாது இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் மட்டுமே இருக்கிறோம் நாங்கள் வந்து வி ஆர் டிபெண்டன்ட் வி ஆர் மேட் டிபெண்டன்ட்
பெண்கள் வந்து பொருளாதார வலிமையாக இருக்கும்போது அந்த செல்ஃப் எம்பவர்மெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா பெண்களுக்கு கிடைக்கிற உரிமை அல்லது நான் அதை செய்ய முடியுங்கிறது வந்து அதிகமாக வரும் அப்படிங்கிற மாதிரி
இருக்கும் உரிமை அவங்களுக்கு வந்து செல்ஃப் எம்பவர்மெண்ட் இருக்குது பட் என்ன
பொருளாதார வலிமை வந்து அதை கொண்டு வர முடியும்
கண்டிப்பாக
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 எப்படி
நான் வந்து இந்தியாவில் இருந்தபோது நான் வேலை பார்க்கல
சரி
நான் எங்கள் அப்பாவை நம்பி வந்தேன் ஏன்னா எங்கள் அப்பா சொன்னாங்க வேலைக்கு போகக்கூடாது நான் வேலைக்கு போகல எதுவும் பண்ணலை ஆனால் நான் வெளிநாடுக்கெல்லாம் நான் முடிச்சு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்ல சவுத் ஆஃப்ரிக்கா போகும்போது ஒரு சின்ன வேலை தான் சம்பாதிக்க ஆரம்பித்தேன் அன்னைக்கு ஆரம்பித்த ஓட்டம் தான் குதிரை மாதிரி எனக்கு இன்னமும் வந்து எப்படின்னா எனக்கு கொடுத்த ஃப்ரீடம் என்னால் சம்பாதிக்க முடியும் என்னால் முடிவுகள் எடுக்க முடியும் நான் வந்து இதன் விதிகள் மீறி போக போறது இல்லை ஆனால் அந்த பணம் கொடுத்த ஒரு தைரியம் வேற எதுவுமே எனக்கு
எனக்கு வந்து சூழ்நிலை என்னன்னா பணம் இல்லாத நேரத்தில் எனக்கு வந்து பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்தாலும் இந்த நாட்டில் இருக்கிறோமே பணம் இல்லாமல் நம்ம எப்படி தெருவில் நிற்க முடியாது அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் இந்த ஊரில் சென்ட்ரல் லிங்க் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா அது கிடச்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு தைரியம் வந்தது சென்ட்ரல் லிங்க் சோஷியல் ஒர்க்கர் சொன்னாங்க இல்லை நீ வந்து தெருவில் இருக்க மாட்டே உன்னே இந்த கண்ட்ரி ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொன்னதுனால என்னால் வெளியில் வர முடிஞ்சுது அந்த காசை வச்சு வந்ததுக்கப்புறம் ஒரே வருஷத்துக்குள்ளார என்னால் வேலைக்கு அப்ளை பண்ணி வேலை கிடச்சிது கார் வாங்கினேன் ஒரு வருஷத்துக்குள்ளார கார் வாங்க முடிஞ்சுது 4 வருஷத்துக்குள்ளார வீடு வாங்க முடிஞ்சுது இது எல்லாம் சுய சம்பாதனையினால் என் பொண்ணை நல்லா வளர்க்க முடியுது இதெல்லாம் நாங்கள் சம்பாதிக்கிறதுனால கான்ஃபிடென்ஸ்
ஆண் உதவி தேவையில்லாமல் தனித்து எங்க
முடியும் முடியும் கண்டிப்பாக முடியும்
நான் அவங்க கருத்தோட இன்னொரு கருத்தையும் முன்வைக்க விரும்புகிறேன் பெண்களுக்கு பணம் மட்டுமல்ல தைரியமும் முக்கியம் என்பது மிகவும் ஏனென்றால் நாங்கள் இலங்கையில் நிறைய நாட்டு பிரச்சனைகளை எதிர்கொண்ட நாங்கள் ஒரு
ஒரு நாளைக்கு சாப்பிடக்கூட வழி இல்லாத நிலைமையில் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் நான் என்னுடைய அம்மாவை அந்த நிலையில் வைத்த அப்பா வருத்தம் வந்துட்டுது. ஸோ இந்த பிஸ்னஸ் எல்லாம் டேமேஜ் ஆனப்போ ஸோ அம்மா வந்து ஒரு காசும் இல்லை, பட் அவருக்கு இருந்த தைரியத்தினால எங்களை வளர்த்து முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த அந்த தைரியம் மிகவும் முக்கியம்.
சொல்றது என்னது, அது என்ன மாதிரி
என்னால் செய்ய முடியும்,
நம்மளால செய்ய முடியும்ன்றது ஃபர்ஸ்ட் நம்பிக்கை. அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யாரு வந்து அந்த ஸ்டெப்பை வந்து நம்ம காலை பிடிச்சி இழுக்க பார்த்தாலும் அதையும் மீறி ஏறி உதச்சிட்டு நம்ம
வந்து ஒரு வெற்றின்னு கூட சொல்லலாம். நான் வந்து இங்க ஒரு டே கேர்ல தான் வேலை பார்த்தேன். ஃபர்ஸ்ட் இங்க வேலை பார்த்து ஒரு $25,000 சம்பாதிச்சேன். அது எவ்வளவு பெருசாச்சுன்னு தான் எனக்கு தெரியாது. அந்த $25,000 இங்கிருந்து இந்தியாவுக்கு எடுத்துட்டு போனேன். எடுத்துட்டு போய் எங்க அப்பாட்ட
கொடுத்து
எங்க அப்பாட்ட கொடுத்துட்டு சொன்னேன், இது என்கிட்டே கொடுத்துடணும். ஆனால் இது நான் என்ன ப்ரூவ் பண்ணது, நீங்க படிச்சு எனக்கு படிப்பு கொடுத்தது எங்க அப்பா, என்ன இருந்தாலும் அதை நான் இல்லைன்னே சொல்ல முடியாது. ஆனா அதுக்கப்புறம் எனக்கு வந்த தன்னம்பிக்கை அந்த பணத்தினால, இன்னைக்கு பாருங்க உங்க முன்னாடி நான் சாதிச்சு காட்டிக்கிட்டேன்ற தைரியத்தினாலும் அந்த வெற்றியை மட்டுமே நான் உங்ககிட்ட பறைசாற்ற விரும்புன்னு சொன்னது ஒரு சுட்டு கண்ணீர் வந்தது.
அதே 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 இதுல நான் சொல்றேன்னா, பணம் மட்டும் சம்பாதிக்கிறது வந்து எங்களோட நோக்கம் இல்ல. ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த நாலேஜ் ரொம்ப தேவை. அதாவது ஃபைனான்சியல் நாலேஜ். ஏன்னா ஒவ்வொரு பெண்கிட்ட நான் அந்த ஆரம்பத்தில் சிங்கப்பூர்லேருந்து ஆஸ்திரேலியா வந்தேன். வந்தப்போ நான் ஒவ்வொரு என் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்பேன், நான் இது எப்படி செய்யறது, இன்சூரன்ஸ் என்ன இன்சூரன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியாது, என் ஹஸ்பண்ட் தான் கேட்கணும். சரி நாங்கள் வீடுக்கு அப்ளை பண்ண போகிறோம், ஸோ அதோட லீகல் இதெல்லாம் என்ன இருக்குது, எந்த எந்த லோன் எடுக்கலாம், எந்த லீகல் கவுன்சிலர் கிட்ட போய் கேட்கலாம், அது தெரியாது, என் ஹஸ்பண்ட் தான் கேட்கணும். சரி அட்லீஸ்ட் பெஸ்ட் கண்ட்ரோல் யாருக்கிட்ட கேட்கலாம், இதெல்லாம் ஒரு லீகல் அது பெண்களோட அதாவது in order for them to sit down and learn something you have to focus. ஸோ ஒரு தாயினால் வந்து இத்தனை பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு ரஷ்ஷிங் பிட்வீன் ஸ்கூல் டைம் அண்ட் ஆல் தட், யுவர் ஃபோக்கஸ் இஸ் ஷேட்டர்ட், யூனோ யுவர் மல்டி டாஸ்கிங். ஸோ அப்படி இருக்கச்ச ஒரு நாலேஜை வந்து உட்காந்து படிச்சுக்க, இந்த வீடு வாங்குறதுக்கு உண்டான எல்லா முறைகளையும் நீ படிச்சுக்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட ஃபோக்கஸ் ஷேட்டர் பண்ணுறது என் ஹஸ்பண்ட் செஞ்சுப்பார். ஹீ இஸ் வெரி குட் அட் இட். தட்ஸ் பிகாஸ் ஹீ கேன் ஃபோக்கஸ்
ஷேர் பண்ணி குடும்பத்தில் வந்து இந்த வேலையும் ஷேர் பண்ணி படிப்பையும் ஷேர் பண்ணி எல்லாத்துக்கும் டைம் ஷேர் பண்ணால் இந்த பிரச்சனை இருக்காது சார். இப்போ ஆஸ்திரேலியா நம்ம நாட்டுங்கள்லேருந்து வரோம், நல்ல படிப்போட நல்ல வேலை செய்துட்டு வரோம் இங்கே. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் மற்றதாக தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம். என் ஹஸ்பண்டை பார்த்துக்கணும், என் குழந்தைங்களை பார்த்துக்கணும், வீட்டு வேலையை பார்த்துக்கணும் அப்படின்றது
படிப்பறிவும் சமுதாயத்தை பற்றிய அறிவும் மிகவும் பெண்களுக்கு முக்கியமானது. ஐ திங்க் எங்களை விட இந்த யங் ஜெனரேஷன், என் டாட்டர் எனக்கு சொல்லுவா, யூ ஸ்டில் நாட் கான்ஃபிடென்ட் அம்மா, யூ ஹாவ் டு லேர்ன் பிட் மோர். ஸோ ஆனால் நான் வந்து செய்கிறது வந்து அவள் கான்ஃபிடென்ட்டாக கூட வளர்க்க, ஏன்னா நாங்கள் விட்ட பிள்ளையும் அடுத்த சமுதாயம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு.
இப்போ நாம் இப்போ சமூகத்தை பற்றி அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா, கம்யூனிட்டி கலாச்சாரம் பண்பாடு அப்படின்னு, யார் அதை இது பண்ணுறது? நீங்க உங்க
மாமியார்
அம்மாக்கள் எல்லாரும் தானே? அப்கோர்ஸ் ஆண்களும் தான் இல்லையா? அப்படி அப்படி படம் இல்லையா, பெண்களே பெண்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா,
நிறைய
பெண்கள் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட தடை போடுறதே பெண்கள் தான் அப்படின்னு.
அது நீங்க முதல் கேட்ட கல்வி, அது ஒரு பெண்களுக்குரிய விதிமுறைகளை மீறுவதோ அல்லது யூனோ ரைட்ஸை எடுக்கிறதுக்கோ ஒரு கலெக்டிவ் டிசிஷன்ஸாக இருக்கணும். பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் சமுதாயமும் அரசாங்கம் அதர் ஆர்கனைசேஷன் எல்லோரும் ஒரு கலெக்டிவ் டிசிஷன் எடுக்கும்போது எங்களுக்குரிய உரிமைகள் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று நான் நினைக்கின்றேன். அதோடு பெண்களுக்கே பெண்கள் எதிரிகளாக இருக்கிறார்கள் என்பது பல பல சந்தர்ப்பங்களில் நான் பார்த்துருக்கிறேன். நான் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஏஜென்சி ஒன்றில் நான் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் செய்திருக்கிறேன், கேசஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கிறேன். ஸோ நிறைய விடயங்கள் மாமியார் கணவனுடைய கொடுமையை விட மாமியாரினுடைய கொடுமையால் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது தான் நான் நிறைய
என்னோட வாழ்க்கையிலேயே பார்த்தீங்கன்னா என்னோட மாமியார் வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை பூதாகரமாகி அவங்க ஃபோன்லேருந்தே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அங்கேருந்து வரணும்னு கூட அவசியம் இல்லை, ஃபேஸ் டு ஃபேஸ் கூட தேவையில்லை. தினமும் வந்து ஃபோன்லேயே கண்ட்ரோல் பண்ணி எங்களுக்கு பிரிவே ஏற்பட்டுச்சு. ஆனால் பெண்களுக்கு பெண்கள் எதிரி அப்படின்னா, மாமியார் மட்டும் அப்படி இருந்தாலும் என்னை தூக்கி விட்டதும் நிறைய பெண்கள் தான், தாய் சகோதரி என்னுடைய நண்பர்கள் நிறைய பெண்கள் தான் என்னை தூக்கியும் விட்டுருக்காங்க.
அதோட சொல்லுவேன், ஒரு பெண்களுக்கு பெண்கள் எதிரின்னு சொல்றத விட நிறைய நேரத்துல அவங்க தான் வந்து உங்களோட பக்க பலமா நிக்கிறது. கூட இருக்கவங்க வேணா எதிரியா இருக்கலாம், அதை சொல்றதே ஆனா இன்னொரு பெண்ணுகிட்டே தான் இருக்கும். நான் என் வாழ்க்கையில அப்படி பார்த்தது பாத்தீங்கன்னா, எங்க அண்ணி அவங்க எல்லாம் வந்து, எங்க அண்ணி என் கணவரோட அக்கா, திரும்ப சின்ன வயசு திருமணம் ஆயிடுச்சு, நல்ல ஒரு ஹஸ்பண்ட் எல்லாமே, அவங்க ஹஸ்பண்ட் படிச்சுட்டு இருந்தார் டாக்டருக்கு, உடனே குழந்தை 19 வயசுலேயே 19 வருஷம் வெயிட் பண்ணாங்க ஒரு கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. அந்த பொறுமை எங்கேருந்து வந்தது, ஏன் வந்தது, எதுக்கு வந்தது அதெல்லாம் தெரியல. ஆனால் அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்த பாதம் ஒன்றே ஒன்று தான், லைஃப்பில் ஒரு பெண்ணுக்கு பெண் இருப்பம். நான் சொல்வேன், இன்றைக்கி நான் என்னால் வேலைக்கு போக முடியல, நான் இங்கே இருக்கேன், அவர் வெளிநாட்டில் இருக்காரு, கொஞ்சம் அமைதியாரு, கொஞ்ச நாள் பொறுமையாரு, அந்த பொறுமையை கற்றுக் கொடுத்து ஒரு பெண் அப்படின்னு தான்
சொல்லுவாங்க. அப்படி பொறுமையா இருக்கிறதே வந்து பெண்ணின் முன்னேற்றத்துக்கு அவ்வளவு உதவ போறது இல்லை இல்லையா?
எல்லா சந்தர்ப்பங்களையும் பொறுமை உதவும் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் ஒரு ஒரு ஆபத்தான சந்தர்ப்பத்தில் நாங்கள் பொறுமையா இருப்பது வந்து என்னை பொறுத்தவரையில் அது தப்பானதாக முடியும் என்று நாங்கள் எழும்பி நின்று எங்களுக்குரிய உரிமைகளை எடுத்துக்கொண்டால் தான் அது வெற்றியாக அமையும்னு நான் நினைக்கிறேன்.
அதோட என்னோட என்னோட கல்ச்சர் பார்க்க போனீங்கன்னா, பெண் வந்து பாதுகாக்கப்படக்கூடியவள். என்னோட வந்து என்னோட பேக்ரவுண்ட் வந்து முஸ்லிம், ஸோ பாதுகாக்கப்படக்கூடியவள். அதாவது நீ எங்கே போனாலும் எது செஞ்சாலும் வந்து நீ வந்து உன்னோட ஆடைகளை வந்து ஒழுங்காக உடுத்துட்டு தான் போகணும், ஏன்னா அப்படி தான் வந்து மதம் சொல்லுது. ஓகே, மதத்தை விட்டு நம்ம நவண்டு கொஞ்சம் ஏதாவது பண்ணோம்னா சுற்றி உள்ள பெண்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, நீ மதத்தை விட்டு நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, தப்பு, வெறும் தப்பு, பாபம். ஓகே, அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதோட பேசிக் என்னென்னா, பெண் வந்து பாதுகாக்கக்கூடியவள். ஸோ அப்போனா அப்பா வந்து அந்த ஆதிக்கம் பண்ணலாம், ஓகே நீ வந்து இப்படி தான் போகணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே உங்களை வந்து உங்களோட ஃப்ரீடம் வந்து இது பண்ணிடுவாங்க. உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி இல்லை. எது சின்ன விஷயமாக இருந்தாலும், படிப்பாக இருந்தாலும் சரி, டைமிங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் படம் பார்க்குறது, இது பாட்டு கேட்குறது, எல்லாத்துலேயும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி பாட்டு தான் கேட்கணும் அப்படின்ட்டு.
இல்லை இப்போ இது நீங்கள் மதம்னு சொன்னீங்க, இதே மாதிரி தான் மதம் ஜாதி இல்லையா? இப்போ அதே மாதிரி இங்கே கூட, இங்கே வந்து பெண் பிள்ளை காயத்ரி உங்களுக்கு கூட, இப்போ பெண் பிள்ளைகளெல்லாம் வந்து நான் இன்னொரு இனத்தை சார்ந்த ஆளை கல்யாணம் பண்ண போகிறேன்னா நிறைய பெற்றோரால் அதை தாங்க முடியாது. அதே நேரம் பையன் வந்து பண்ணான்னு சொன்னால் பையன் தானே பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு போக்கு இருக்கு இல்லையா?
அது எல்லா சமுதாயத்திலையும், எங்களுடைய கலாச்சாரத்தில் மட்டும் இல்லை, எல்லா கலாச்சாரத்திலும் அது இருக்கிறது. நான் நிறைய கேசஸும் பார்த்துருக்கிறேன். ஆனால் அது வந்து நான் தப்பென்று தான் நினைக்கின்றேன். ரெண்டு மனங்கள் ஒன்றிணையும் போது அங்கு
ஆண்களுக்கு வந்து ஒரு நியாயம் வழங்கப்படுது. இப்ப மகனா இருந்து அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அது ஓகே, ஜாதி கடந்தாலும் அது பரவாயில்லையா, மதம் கடந்தாலும் பரவாயில்லை,
ஏன்னா
அவர் ஆண்மகன்,
அவர் பண்ணலாம். ஆனா ஒரு மகள் வந்து அதான் சொல்ற, அந்த விதத்திலயும் எங்க மேலதான் அந்த பாரம் வந்து இறக்கப்படுகிறது. நம்ம தான் குடும்பத்தோட வந்து குல விளக்கு, நம்ம தான் அடுத்து கொண்டு போனோம் அப்படின்னு. ஆனா தம்பியோ அண்ணனோ அவங்க கொஞ்சம் அதை விட்டு விலகி போகலாம் வரலாம், ஏன்னா அவங்க ஆண்மகன் போது அவங்க வாரிசு, அவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு
அதோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. அதாவது நான் வந்து மதம் மாறி கல்யாணம் பண்ணப்போ எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க, ஏன்னா பேசக்கூடாது, சண்டை போ அப்படி அப்படின்ட்டு எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ரொம்ப நாள் அது ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி என் ஹஸ்பண்ட் சைடு பார்க்க போனீங்கன்னா அவங்களும் என் மேலே வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எனிமிஸ் எங்கரை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நீ வந்து என் மதத்தை மாறி என் மகனை கல்யாணம் பண்ணியிருந்துருக்கணும், நீ வந்து சும்மா என்ன எம்மதமும் சம்மந்தம்னு நீ கல்யாணம் பண்ணி இருந்திருக்க கூடாது அப்படின்னு அந்த அந்த எங்கர் வாஸ் ப்ரொஜெக்டட் டு மீ.
அதாவது கணவருக்கு மதத்துக்கு நீங்க மாறலங்கிறது,
மாறலங்கிறது அவங்களுக்கு கோபம்.
இங்க உங்க வீட்ல உங்க மதத்தை விட்டு நீங்க கிளம்பிட்டீங்க,
யாருமே அவரை கேட்கல, நீ வந்து மதம் மாறலையே அதனால நீ தான் ப்ராப்ளம் கேட்கல. அவர் எங்க வீட்டுக்கு வந்து நல்லா டீ குடிச்சிட்டு சாயா குடிச்சிட்டு உட்கார்ந்து இருப்பாரு, ஓகே இஸ் மலையாளி, சாயா குடிச்சிட்டு நல்லா உட்கார்ந்து இருப்பாரு, நல்ல முறுக்கெல்லாம் நின்பாரு, எல்லாம் செய்வாரு, அப்பம்லாம் நல்லா போவோம். ஆனால் யாரும் என்கிட்ட
அவரை கேட்டா உங்களோட வாழ்க்கை போயிடும் இல்லையா? உங்க வீட்டுல அந்த ஒரு பயம், அவரோட வீட்டுல உங்க மேல கோவம் இருந்தா அட்லீஸ்ட் மேபி ஹி வில் மூவ் ஆன்.
சோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து என் மேல தள்ளப்படுது.
குடும்ப வன்முறை, இப்ப அதுல வந்து அதிகமாக பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆனால் வந்து ஆண்கள் தரப்பில் சொல்லும்போது ஆமாம் நான் சும்மா தான் இருந்தேன், அவள் தான் ப்ரொவோக் பண்ணேன், என்ன தூ உசிப்பேத்துனா நான் வந்து போட்டேன்
குடும்ப வன்முறை வந்து தவறான ஒரு விடயம். ஆஸ்திரேலியாவில் அது ஏற்றுக்கொள்ளப்படாத விடயம். அது பெண்களுக்கு புள்ளி விவரங்களின் படி பெண்கள் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் அந்த பெண்களுக்குரிய முக்கியத்துவம் வந்து ஆஸ்திரேலிய அரசாங்கத்தினால் கூட கொடுக்கப்படுகின்றது.
நான் மென்டல் ஹெல்த் சோஷியல் ஒர்க்கராக இருக்கேன். என்னதுல பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸோட நிறைய பெண்கள் வரதில்லை, நம்ம தமிழ் பெண்கள். ஆனால் வந்தாங்கன்னா என்ன பிரச்சனைங்க, 95% என்ன பிரச்சனைனா குடும்ப வன்முறையினால் வர பெண்கள் தான். ஒருவேளை தற்கொலை எண்ணமோடவோ இல்லாட்டி கணவர் கொலை பண்ணுறதுக்கு வராருன்றதுனாலயோ
உடல் ரீதியாக
மட்டும் இல்லை சார், அதை தான் நான் வந்து திருத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பெண்களை கேட்டால் ஏதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கு அப்படின்ட்டா இல்லை இல்லை, அவள் என்னை அடிக்கவே மாட்டாருன்றாங்க. அடிக்கிறது மட்டும் இல்லை, ஃபைனான்சியல் அபியூஸ், செக்ஷுவல் அபியூஸ், எமோஷனல் அபியூஸ்,
ரிலீஜியஸ் அபியூஸ்,
திட்டம் மட்டும் தான் திட்டுவாரு.
சமுதாயம் வந்து மனித உரிமைகளை பற்றி படிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா மனித அதாவது ஒரு மனிதனுக்கு உரிய நல்ல குணங்களை எல்லாம் நாங்கள் இழந்து கொண்டு போகின்றோம். அடிப்பது, சண்டை போடுவது, செக்ஷுவல் அபியூஸ், மனரீதியான அபியூஸ், ஃபைனான்ஷியல் பணம் கொடுக்காமல் விடுவது, எல்லாமே இந்த ஒரு ரியலி ஒரு பேட் இதில் நாங்கள் எங்களுடைய மைக்ரேஷனால இது நடக்குதா இல்லாட்டி இது ஒரு காரணத்தால் இது நடந்துச்சு.
இப்போ நம்ம நேரம் இன்னும் ஒரு 2 நிமிடங்கள் தான் இருக்கு. கடைசியாக என்ன கேட்க விரும்புகிறேன்னா, இப்போ வந்து இன்றைய வந்து என்ன சர்வதேச மகளிர் தினம் இல்லையா, ஒரே ஒரு மாற்றம் இந்த உலகத்தில் நிகழணும் அல்லது இந்த மாற்றம் நிகழணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், விரும்புகிறேன். அப்படின்னா என்ன மாற்றம் நிகழணும், நடக்கணும் அப்படின்னு நீங்க?
என்ன பொறுத்த வரைக்கும் சமுதாயத்துல மாற்றங்கள் வரதை விட என் வீட்டுல அந்த மாற்றம் வரணும்.
என்ன மாதிரி?
என் பெண் பிள்ளை அவ வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்க ஆரம்பிக்கணும், ஒரு பாராட்ட ஆரம்பிக்கணும், அடுத்தவங்க இது நமக்காக செய்கிறாங்க அப்படின்னு தெரியும். அதாவது அடுத்தவங்கன்றது நானாக இருக்கலாம், அவளோட பாட்டியாக இருக்கலாம், இந்த மாதிரி அவங்க பெரியமாவாக இருக்கலாம், இந்த மாதிரி வீட்டில் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன்.
மாற்றம் உங்கள் வீட்டிலேருந்து,
என் வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும், அதுக்கு நான் தான் இங்கே இருந்து பண்ணணும்
அப்படின்றத வரையிலும் நான் என்னால் முடியும் நான் நினைக்கணும். அப்புறம் ஸ்டெப் எடுத்து வைக்கணும்.
என்ன மாதிரி?
நிறைய ரீச் அவுட் பண்ணும், தமிழ் ட்ராமா, தமிழ் படங்கள்லாம் பார்த்துட்டு தமிழ் ஆளுங்கள்கிட்ட மட்டும் பேசிட்டு அப்படியே இருக்காமல் வெளியில் போய் உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணணும், ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்திக்கணும்.
சரி, உங்களுக்கு?
என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எடுக்கேட் பண்ணணும். ஸோ செல்ஃப் எடுக்கேட் யுவர் செல்ஃப், ஒரு காசஸ் எடுங்க, உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும் போது புக்ஸை படிங்க, எல்லாம் பண்ணுங்கள். அதோட ஹஸ்பண்டோட சப்போர்ட்டும் ரொம்ப இருக்கணும். யார் எது சொன்னாலும் சரி, ஹஸ்பண்ட் வந்து ஃபிசிக்கலாகவும் சப்போர்ட் பண்ணணும், இமோஷனலாகவும் மென்டலியாகவும் ஒரு துணையாக இருக்கணும்.
என்னை
பொறுத்தவரையில் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை வளர்ப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களுக்குரிய அங்கீகாரத்தை வழங்கி அவர்களுக்குரிய மனித உரிமைகளை கொடுத்து வளர்த்து வளர்த்தால் அட்லீஸ்ட் அடுத்த சமுதாயம் சந்தோஷமாக வாழ்வதற்குரிய இடத்தை நாங்கள் உருவாக்கி கொடுக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன்.
மிக நன்றி காயத்ரி, அசிசா, ரூனா, கிருஷ்ண பவானி, உங்க 4 பேருக்கும் நன்றி. உங்களுக்கு சிறப்பான சர்வதேச பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள்.
நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.